கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் இந்த நாளில் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஒரு நாளில் கூட உங்கள் மத்தியில் வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கிடைத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனையும் கர்த்தரையும் ஸ்தோத்தரிக்கிறேன். மட்டுமல்ல, நான் சார்ந்திருக்கிற கோவை சபைய அங்கங்கள் ஒவ்வொருவருடைய அன்பு வாழ்த்துக்களை கூட நான் இங்கே தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு உங்கள் மத்தியில் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு என்னவெனில், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிற அந்த தலைப்பு. ஆனால் இதில் நம்ம எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, அது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அப்படிங்கிறது எதை குறிக்குது? What does it mean to prove all things? அப்போ இது இது இந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கும் போது இதை நம்ம எப்படி சொல்லலாம் என்றால், ஏற்கனவே நாம் கேட்டறிந்த சத்தியங்கள், ஏற்கனவே நம்மளுக்கு நிரூபிக்கப்பட்ட சத்தியங்கள் மறுபடியும் நிரூபிக்கப்படணுமா, மறுபடியும் சோதிக்கப்பட வேண்டுமா, அல்லது மறுபடியும் நிரூபிக்கப்படும் போது அது ஏற்கனவே நம்ம பேசுகிற சத்தியத்திலிருந்து வேறுபட்டிருக்கா என்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கு. சகோதர சகோதர, நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக தேவனுடைய சத்தியங்களுக்குள் ஒரு மனுஷன் வரணும்னா கண்டிப்பாக தேவனால் அவன் அழைக்கப்பட்டவனாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுலுடைய வார்த்தையை முதலாவது நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:21, 1 தெசலோனியன்ஸ் 5:21.
எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள்.
இது அந்த ஆதார வசனத்தை நீங்கள் மைண்ட்ல வைக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் போது, இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லது சத்தியத்துக்குள் ஒருத்தன் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக கர்த்தராக இயேசுனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, யோவான் 6:44,
என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்.
அப்போ தேவன் நம்ம அழைக்கலன்னா யாருமே வர முடியாது. கர்த்தராக இயேசு தெளிவாக பேசிட்டு இருக்கிறார். ஆக இன்னைக்கு நம்ம தேவனுடைய உண்மையான சத்தியத்துக்குள் ஒருத்தர் வரணும்னா அது பிதாவாகிய தேவனுடைய அழைப்பாக இருந்தால் ஒழிய ஒருத்தர் வர முடியாது. நம்மளுடைய பிரதர்சங்களுடைய டெஸ்டிமோனி பார்க்கும் போது அது ரொம்ப இந்த சப்ஜெக்டுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு. ஏனென்றால் அவர்கள் அந்த ஊழியத்துக்கு அந்த சத்தியத்துக்குள் வந்த அந்த சாட்சி கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் இருக்கு. அவங்களுக்கு மட்டுமில்ல, கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே அதே ஒரு சூழ்நிலை தான். ஏனென்றால் தேவன் நம்ம மீது நம்பிக்கை வச்சு நம்மளை அழைச்சிருக்கிறார், இல்லைன்னா நம்ம வர முடியாது. அப்ப யாரெல்லாம் ஒரு சுத்த மனசுல அவருடைய சத்தியத்துக்காக தேடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலதான் மத்தையோ 7:7 நம்ம வாசிக்கிறபடி, கேளுங்கள் அப்பொழுது, கண்டிப்பாக வாசிக்க வேண்டியதில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அது கொடுக்கப்படும். அந்த வசன பகுதி நீங்க வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அப்போ நாம் ஒருவர் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுதல் என்பது அது நம்ம கையில் இல்லை, அது தேவனுடைய கருத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க. அது அதற்கு சாட்சி பல்வேறு நிகழ்ச்சிகள் நம்ம பார்க்கலாம். அப்போ சில நடவடிக்கைகள்ல புறஜாதியார்கள் ஜென்டைல்ஸ் எல்லாம் கூட ட்ரூத்துக்கு வந்திருக்கு அந்த டைம். அப்போ டிசைபிள்ஸ் அதாவது சீஷர்கள் எதிர்பார்க்கவே இல்லை சமாரியாவுக்கு போவாங்க அல்லது புறஜாதி ஜனங்கள் மத்தியில் போயிட்டு சத்தியம் சொல்லுவோம் அப்படிங்கறதெல்லாம் அவங்க நம்பவே முடியல. அந்த சத்தியம் போகும்போது கூட அவங்களால அது ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலை அங்க இருந்துச்சு. ஆனால் தேவன் யாரை அழைக்கிறதுக்கு முடிவெடுத்தாரோ கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த சத்தியம் கிடைக்கும், கிடைச்சு அதை புரிந்து கொள்ள முடியும். நம்மளுக்கு தெரிந்தபடி ஒரு வாக்கு தத்தமான வசனம் ரோமர் 8:28 பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக் ஸ்டடி மாதிரி தான். பட் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால இந்த ஒரு டாபிக் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏனென்றால் தேவன் மேல அன்பு கூறுகிற எல்லாருக்கும் நடக்கிற காரியங்கள் அவைகள் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும் என்று நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, அப்போ தேவனுடைய சத்தியத்தின் அறிவு, த நாலேஜ் ஆஃப் காட்ஸ் ட்ரூத் கம்ஸ் பை டிவைன் ரெவலேஷன். தெய்வீக ஒரு வெளிப்படுத்தல தான் அது வருமே தவிர, ட்ரூத் டஸ் நாட் கம் பை ஸ்காலர்ஷிப் ஆர் சூப்பர் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஆர் ரிசர்ச். ஒருவேளை அவைகள் வந்து நம்மளுக்கு பைபிள் கத்துக்கிறதுக்கு உதவியா இருக்குமே தவிர, மற்றபடி அது நிஜமான ஒரு உபயோகமாக இருக்காது. மனிதனுடைய ஆராய்ச்சியோ அல்லது மனிதனுடைய புத்தி கூர்மையிலேயோ இந்த சத்தியங்களை படித்து புரிந்து கொள்வது என்பது அது நடக்காது. பதிலாக அது ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலாக மட்டுமில்ல, அது பரிசுத்த ஆவியினோடு கூடிய ஒரு உந்துதலின் பேரில் கிடைக்கிற விஷயம். காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட் அது வேணும். அதில் நம்ம படிக்கும் போது தான் இந்த விஷயங்கள் புரியும். இல்லைன்னா நம்மளுக்கு அது அதனுடைய வேல்யூ தெரியாது நிறைய பேர். இன்னைக்கு உதாரணமா நம்ம பார்க்கும்போது ரொம்ப அறிவில் சிறந்த தியோலஜியன்ஸ் அப்புறம் பிலோசபர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க உலகத்தில். பைபிள் படிக்கிறதுக்குன்னே போய் கத்துக்கிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் வெளிப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தா அவர்களுக்கு நம்மளை விட பல மடங்கு அறிவு இருக்கு. ஆனாலும் சத்தியத்தின் அறிவை பிடித்தார்கள் என்றால் அது பண்ண முடியல. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தில் தேவனுடைய அந்த சத்தியமானது ஒரு தெய்வீக வெளிப்படுத்தலின் படித்தான் வருமே தவிர மற்றபடி யாருடைய முயற்சியும் வராது. சகோதர சகோதரிகளே, பிரதர் கூட கேட்டாரு 1984 எவ்வளவு பேர் சத்தியத்தில் இருந்து அப்படிங்கும் போது வெறும் 30 members. அது ஒரு அப்ராக்சிமேட் தான். ஆனால் இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இது மனித முயற்சியில் அது வராது, வாய்ப்பு இல்லை. சகோதரர்கள் ஊழியம் செஞ்சிருப்பாங்க அவ்வளவுதான். பட் அவங்களுக்காக அவங்களுடைய முயற்சினால இது வந்தது கிடையாது. என கர்த்தர் இயேசு தெளிவாக சொல்லிட்டு என்னை அனுப்பின பிதா ஒருத்தனை இழுத்து கொள்ளாவிட்டால் அது கண்டிப்பா ஒருத்தர் வர முடியாது. அதனால பிதாவுக்கு தேவனே இந்த ஒரு வெளிப்படுத்தல் ஜனங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். கர்த்தர் இயேசு அருமையா சொன்னார். சோ தேவனே தான் அழைப்பு கொடுத்தாரு. ஆனால் கர்த்தர் இயேசுடைய வார்த்தைகள் நீங்க கவனிச்சீங்கன்னா மத்தேயு 22:14
அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
பாத்தீங்களா, ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், நிறைய பேர் வருவாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வருகிறவர்கள் சிலர் என்று பார்க்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்குள் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை அவர் கொடுத்து அதன் மூலமாக சத்தியத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு மனசு அவர் கொடுக்கிறார். நம்ம எத்தனை பேருக்கு அவ்வளோ உறுதியான விசுவாசம் இருக்கு. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்று அதன் மூலமாக அவருடைய சத்தியத்தின் மேல நம்பிக்கை வச்சு அந்த பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்மளுக்குள் பரிசுத்தமாகுதல் நடக்கணும். அப்ப முதலாவது தேவனுடைய அழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. 2 Thessalonians 2:13 நம்ம பார்க்கும்போது
கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
தெளிவா இருக்கு பாத்தீங்க. நாம் சத்தியத்தை பெற்றுக்கொண்டதும் சத்தியத்துக்கு வேல்யூ கொடுக்கறது கொடுக்காதது எல்லாம் நம்ம பார்க்கும் போது தெளிவா இருக்கு. நாம் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுது. ஏன்னா தேவனுடைய பரிசுத்த ஆவி என்பது ரொம்ப முக்கியம். அதன் மூலம் சத்தியத்தை விசுவாசித்து ரட்சிப்படையும்படி. அப்போ தேவன் நம்மளை தெரிந்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய ஆவி நம்மளுக்குள் கிரியை செஞ்சு உலகத்திலிருந்து வெளியில வந்து இந்த சத்தியத்தை நம்பவும் அதை புரிந்து கொள்ளவும் நம்மளுடைய மைண்ட்ல நம்மளுடைய மைண்ட்ல தேவன் சில கிரியைகள் அவரை செய்ய வைக்கிறார் அந்த பரிசுத்தாவின் மூலமா. அப்போ இந்த சத்திய அறிவு, அதாவது தேவனுடைய பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதன் மூலமாக சத்தியத்தின் அறிவை நம்ம பெற்றுக்கொண்டு நம்புறது மட்டுமே இல்ல, அதன்படி நடக்கிறது. They are called to a knowledge of truth which they believe and practice. அப்படி சொல்றார். அப்போ இந்த இடத்துல அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் சில மெத்தடு தேவன் வச்சிருக்கிறார். அதுல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதுல வாழ்வதற்கும் சில மெத்தட்ஸ் இருக்கு பைபிள்ல. அதனாலதான் நம்ம 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்க வேண்டியது இல்ல. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதியிருக்கு. இது மனுஷங்களுடைய சித்தத்தின்படி ஒருபோதும் இல்ல. அது மாத்திரம் இல்ல, அது நம்ம பேசிக்ல படிக்கிற மாதிரி இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் இருக்கு. ஏசாயா 28 நம்ம பாக்குறோம். அப்போ அங்கிருந்து கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இருக்கக்கூடிய காரியங்களை, அந்த சத்தியங்களை எடுத்து கோர்த்து இணைத்து நம்ம படிக்கும் போது யாரும் வந்து இங்க சொல்ல முடியாது இது என்னுடைய சத்தியம் நான் கண்டுபிடிச்சேன் என்று சொல்லவே முடியாது. பதிலாக இது சுய தோற்றமான பொருளை உடையதாகவும் இல்லை, எந்த மனுஷ சித்தத்தினால உருவானதும் இல்லை. 2 பேதுரு 1:20 நம்ம படிக்கலாம்.
அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார்.
ஆக இந்த வசனத்தின்படி நம்ம கரெக்டா பாஸ்திரீங்களா? 1 பேதுரு 1:20
நீங்கள் குற்றம் செய்து
பாருங்க, இங்க பார்த்து வாசிங்க.
வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது.
அப்போ நம்மளுக்கு தெளிவாக புரியுது, எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாக இல்லை. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு மனுஷ சித்தத்தினாலும் உருவானதும் இல்ல அவருடைய சத்தியம். அப்போ சத்தியம் என்பது என்னன்னா, ட்ரூத் இஸ் அப்சல்யூட். சத்தியம் என்பது அது ரொம்ப தெளிவானது மட்டுமில்ல உறுதியானது. அது வந்து சத்தியம்னா சத்தியம் தான். அதிலே குறிப்பாக அது அந்த சத்தியம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, எல்லா சந்ததிகளுக்கும் ஒரே சத்தியம் தான் இருக்கு. சகோதர சகோதரிகளே, நம்ம கூட அநேக நேரங்களில் பேசுறோம் காலத்துக்கு ஏற்ற சத்தியம். காலத்துக்கு ஏற்ற சத்தியம் இருக்கு, ஆனாலும் அந்த அடிப்படை, அந்த பேசிக் என்பது எல்லா காலத்திலும் ஒன்று தான். நிறைய ஸ்டடிஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது யாருனாலையும் மாற்ற முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்டிபிகேஷன் அப்படின்னா யாரும் அதை மாற்ற முடியாது, அது வந்து ஒரே ட்ரூத் தான். இட் இஸ் ஒன் ட்ரூத், நம்ம எதுவுமே ஆட் பண்ண முடியாது. அப்போ கவனிக்கும் போது இந்த சத்தியம் என்பது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் வகையில் தேவன் பத்தி கூட சொன்னார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய். கர்த்தர் இயேசு கூட அதே மாதிரி, அவங்களுடைய சத்தியங்களும் சத்தியமும் அதே விதமாகத்தான் இருக்குது. அப்ப எந்த ஒரு புதிதான கண்டுபிடிப்புகள் அங்க வந்துட்டு ஒரு ஆதியில அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்தியங்களை அது மாற்ற முடியாது கண்டிப்பாக. அப்ப எந்த ஒரு புது சத்தியங்கள், ஒருவேளை இப்ப நம்ம சொன்னோமே காலத்துக்கேற்ற சத்தியம், அந்த சத்தியம் என்ன பண்ணும்னா, ஏற்கனவே இருக்கிற சத்தியத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் அதிக வெளிச்சம் தான் கொடுக்குமே தவிர, மற்றபடி அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த சத்தியத்தை மாற்றி அமைக்க முடியாது. அது கிரீக் வேர்டு ஆக்ஸனோ, AUXANO. அது நம்ம படிக்கும்போது 2 பேதுரு 3:18 அதை பத்தி சொல்லும் போது அதுக்கு என்ன சொல்றாருன்னா, 2 பேதுரு 3:18
நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
போதும், அந்த வளருங்கள் அப்படிங்கிற வார்த்தை இருக்கீங்களா, இங்கிலீஷ்ல வந்து குரோ, பட் அந்த கிரீக் வேர்டுடைய மீனிங் என்னன்னா, இன்க்ரீஸ் ஆர் ஆட் தேர் டு, இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க. வளர்வதற்கும் அதிகப்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சத்தியத்தினுடைய புது புதிதான வெளிச்சங்கள் ஏற்கனவே இருக்கிற சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அதிகப்படுத்தி அதுல நாமும் அதிகமாக வளருவதற்குண்டான ஒரு விஷயமாக இருக்குமே தவிர ஏற்கனவே இருக்கிற சத்தியத்தை அது மாற்ற முடியாது. சகோதர சகோதரிகளே, பாஸ்டர் ரசல் அவர்கள், பிரதர் ரசல் அவர்களுக்கு சொல்லும் போது அவர் என்ன வியூ கொடுக்கிறார்னா, இந்த புதிதாக சில கண்ணோட்டம் இருக்கு சத்தியத்தை, அதாவது எ நியூ வியூ ஆஃப் ட்ரூத் நெவர் கேன் கான்ட்ரடிக்ட் எ ஃபார்மர் ட்ரூத் அப்படி சொல்றாரு. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்தியத்தை புது புதுசா அதன் மேல இருக்கக்கூடிய பார்வை மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. அப்போ புதிய சத்தியமானது பழைய சத்தியத்தினுடைய வெளிச்சத்தை அழிக்க முடியாது, அழிக்க முடியாது. இப்ப உதாரணமாக நம்ம ஒரு ஒரு விளக்கு வச்சிருக்கோம், ஒரு ஏழு விளக்குகள் ஒரே அகல்ல அது எரியுதுன்னா ஒன்னொன்னு அணைக்கவே முடியாது. ஆனா ஒன்னு ஏத்தலாம், விளக்கு ஏத்தலாம், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆனா ஒரே டைம்ல வந்து ஒன்னொன்னா அணைக்க முடியாது கண்டிப்பா. அந்த மாதிரி சேர்ந்து சத்தியத்தினுடைய விஷயம் என்னன்னா, அது இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகுமே தவிர அது கம்மி பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக இந்த உண்மையாக அந்த விருத்தி அடையக்கூடிய சத்தியத்தின் பார்வை அது ஏற்கனவே இருக்கிற சத்தியத்தை மாற்றி அமைக்காது என்று நம்ம பார்க்கணும். அப்போ ஒருவேளை அந்த புதிதான பார்வை அல்லது புதிதான சில பாயிண்ட்ஸ், புதிதான வியூ, அது வந்து பழைய சத்தியங்களுக்கு சொல்லி ஒருவேளை வேற விதமான பார்வை நம்மளுக்கு கொடுத்துச்சுன்னா அப்போ அதுல ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக ஒருவேளை அந்த பழைய சத்தியத்தில், பழைய சத்தியம் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய சத்தியத்தில் யாருக்கும் அல்லது புதுசா இருக்கிற சத்தியத்தில் யாருக்கும் ரெண்டுல ஏதோ ஒன்னு மிஸ்டேக் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் ட்ரூத் அது இருக்கு, அது யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது என்னைக்குமே மாற்றவே முடியாது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் வந்து ஒரு உண்மை கிறிஸ்தவர்கள் இருக்கும்போது அங்க அப்போஸ்தல் பால் அதை பத்தி சொல்றாரு, ஒன்னு கொரிந்தியர் 2:10 நம்ம பார்க்கும் போது, 1 கொரிந்தியர் 2:10
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவி எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறது.
பாத்தீங்களா, அப்போ தேவனுடைய ஆவி அங்கே நம்மளுக்கு எல்லா தெய்வீக வெளிப்படுத்தலை கொடுத்திருக்கு. அது இல்லாமல் இந்த சத்தியங்களினுடைய அறிவோ அல்லது வெளிச்சமோ ஒருவருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சத்தியம் என்பது, சகோதர சகோதரிகளே, நாம் இன்னைக்கு 83 இருந்ததுக்கும் இன்னைக்கு இருக்கிறதுக்கும் என்னைக்கு அதிகமா இருக்கு, ஒரு வகையில பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் இந்த சத்திய வெளிச்சத்தில் அதிகமாக வளர்ந்திருக்கிறோமா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏனென்றால் சத்தியம் என்பது அது சத்தியம் தான், அது வந்து எந்த விதமான சந்தேகமோ அல்லது கேள்விக்குறியோ போட முடியாது. அப்படி பார்க்கும்போது இந்த சத்தியத்தினுடைய வெளிப்படுத்தல் என்பது ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில தேவன் அந்த வெளிப்பாடு அவர் கொடுக்கிறதாக நம்ம பார்க்கணும். அது மட்டுமில்ல, அந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதில் கூட தேவனுடைய உதவி இருந்தால் ஒழிய பார்க்க முடியாது. வேதத்தில் பார்க்கணும், எபேசியர் 4:5 பார்க்கும் போது வேதத்தில் எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னா ஒரே விசுவாசம் தான், ஒன்லி ஒன் ஃபெய்த். அந்த ஃபெய்த் தான் நம்மளுக்கு தேவன் முன்பாக வச்சிருக்கு. அது கூட வந்து எதையும் சேர்த்துவதற்கு அல்லது ஆட் பண்றதுக்கு தேவன் அங்கே அனுமதிக்கிறது இல்லை. மட்டுமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது நான் சொல்லிய வசனமே அவனை நியாய தீர்க்கும். யோவான் 12:48 நம்ம பார்க்கிறோம், மனுஷன் நியாய தீர்ப்புக்குள்ள ஒருத்தர் வரன்னா அவருடைய வார்த்தைகளின் படிதான் நடக்கும். மனுஷன் நினைக்கிற மாதிரி வராது, மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கறத வச்சு ஒரு நியாய தீர்ப்பு வராது, பதிலாக தேவனுடைய வார்த்தைகள் வச்சுதான் அது வரும் என்று நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ஒரு சத்தியமானது எல்லாருக்கும் பொதுவானது மட்டுமில்லை, எல்லாருக்கும் தனித்தனியாக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அது மட்டுமில்ல, இது வந்து ஒரு தேவனுடைய சத்தியம் என்பது இட் இஸ் ஸ்பிரிச்சுவல், அது ஆவிக்குரிய விஷயம். அது எங்கிருந்து வரும்னா ஆவிக்குரிய ஒரு ஆதாரத்திலிருந்து தான் வர முடியும். ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ், இட் கேன் கம் ஒன்லி ஃப்ரம் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ். தட் ஸ்பிரிச்சுவல் சோர்ஸ் இஸ் காட் ஸ்பிரிட். அதனால தான் தேவன் எப்படி இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். சோ காட் இஸ் ஸ்பிரிட். அப்போ மேலிருந்து தான் வருது இந்த சத்தியம். சகோதர சகோதரிகளை, இந்த ஒரு சத்திய விஷயத்துல நம்ம தேவனுக்கு தேவனுடைய வெளிப்பாடை புரிந்து கொண்டு அதன்படி அதை தெளிவாக தெரிந்து கொள்வது என்பது தேவனுடைய ஆவியினால அது முடியும் என்று பார்ப்போம். ஜென்ம சுபாவமான மனுஷங்களுக்கு இது புரியாது. 1 கொரிந்தியர் 2:14 நம்ம பார்க்கிறோம், யாருக்கும் ஜென்ம சுபாவமான மனுஷங்களுக்கு அது புரியாது. அவைகள் ஆவிக்கேற்றபடி நிதானிக்க வேண்டியவர்களா இருக்கிறதுனால அவைகளை புரிந்து கொள்ள முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த புரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு இனிஷியல் ஸ்டெப். ஒரு கிறிஸ்டியனுடைய வாழ்க்கையில டு அண்டர்ஸ்டாண்ட் த பைபிள் ட்ரூத் இஸ் த இனிஷியல் ஸ்டெப். ஆனால் ப்ரூவிங், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து அப்படிங்கிறது என்ன, எதற்குரிய? அப்ப நம்ம எதை சோதித்து பார்க்க வேண்டும் என்று நம்ம கவனிக்கும்னா, அது குறிப்பாக தேவனுடைய சத்தியத்தின்படி தேவன் அழைச்சிருக்கிறாரு. முதலாவது அழைப்பு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, அதன் மூலம் தன்னை அர்ப்பணிச்சிருக்காரு ஞானஸ்தானத்துக்குள்ள. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதாவது ஹி மஸ்ட் புட் டு பிராக்டிஸ் த ட்ரூத் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சத்தியத்தில் அதை பழக்கப்படுத்த, சத்தியத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் பழக்கப்படுத்தணும். அது ரொம்ப முக்கியமான, ரொம்ப கடினமான விஷயம் கூட. அப்போ அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு உண்மையாக நடக்கணும். ப்ரூவிங், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நிதானிச்சு பார்க்கணும், சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் அதனுடைய விஷயம் என்னன்னா அதை நம்முடைய வாழ்க்கையில போட்டு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அழைத்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க. அப்போ எந்த ஒரு உண்மையான மனுஷங்களுக்கும் இது அவனுடைய வாழ்க்கையில போட்டு பார்க்கணும்னா, ஆதி காலத்துல சீஷர்களுக்கு இந்த சத்தியம் கிடைச்சிச்சு. சத்தியம் கிடைச்ச பின்பு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப கடினப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு அது அவர்களுக்கு சுலபமாக இருந்துச்சு. நீங்க வசனம் வாசிக்கலாம், 1 தெசலோனியர் 2:12.
தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள்.
பாத்தீங்களா, அப்ப எப்படி நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். அப்ப அந்த சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்கள் இப்ப அவனுடைய வாழ்க்கையில் அதை பயன்படுத்தி மட்டுமில்ல, இன்னும் அதனுடைய தொடர்ச்சி, அதனுடைய அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:38 நம்ம பார்க்கிறோம், Acts 2:38.
பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்
கொள்ளுங்கள். அந்த சத்தியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்க ஞான ஸ்நானம் பெற்றுங்க. அப்போ அந்த சத்தியமானது அந்த தனித்தனி நபர்களை சார்ந்ததாக மாறுது. பொதுவான சத்தியம், ஆனா அந்த சத்தியம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அது வந்து போகுது. அப்ப இண்டிவிஜுவல் அது கிடைக்குது. அப்ப அது கிடைச்சு அதன்படி அதை வந்து தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவதற்கு அது தனித்தனி நபர்களுடையதாக மாறுது இல்லைங்களா. அப்ப பார்க்கும்போது இந்த ஒரு சத்தியத்தினுடைய வெளிச்சம் அல்லது வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம் கண்டிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் போட்டு பார்க்கணும். சத்தியத்தில் பாத்தீங்கன்னா சில லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத் இருக்கு. அதாவது லெவல்ஸ் ஆஃப் ட்ரூத் சொல்லும் போது அதுல நிறைய வித்தியாசம் இல்லை, அதாவது வெவ்வேறு சத்தியம் இல்லை. பதிலாக சத்தியம் என்பது ஒண்ணுதான், ஆனா அதனுடைய அளவு, இந்த மெஷர் அது வந்து அதிகமா இருக்கு. அதிகமான நாலேஜ் ஒருத்தருக்கு வந்துச்சுனாக்கா அதிகமான பொறுப்புக்குள்ள வர்றார். கொஞ்சமாக அறிவு பெற்றிருக்காருன்னா அவர் கொஞ்சமான பொறுப்புல வர்றார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாக்குற லூக்கா 12:47-48 வசனங்களை நம்ம பார்க்கும் போது, the more knowledge and understanding one has, the greater the responsibility placed upon him. என்று அங்க நம்ம பார்க்கிறோம், படிக்கலாம். லூக்கா 12:47.
தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமா இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும்.
பாத்தீங்களா, அப்போ அந்த சத்தியத்தினுடைய புரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் லெவல்ஸ் இருக்கு. சத்தியம் ஒண்ணுதான், ஆனா எல்லாருக்கும் என்னங்கிறது இல்ல, ஒரே மாதிரி புரிந்து கொள்வதில். உதாரணமாக ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு வகுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா பசங்களுக்கும் ஒரே மாதிரி தான் எடுக்கிறாங்க, ஆனா அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்றதுல வித்தியாசம் இருக்கு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கறதில்ல. அப்போ அதே போலதான் சத்தியத்துல கூட நம்ம கவனிக்கும் போது அதுல வித்தியாசங்களுக்கு புரிந்து கொள்வதில் வித்தியாசம் இருக்கு. அந்த புரிந்து கொள்வதில் வித்தியாசம் இருக்கிறதுல தான் அப்போஸ்தலர் பால் அதை எழுதும் போது 1 Corinthians 3:3 சொல்றாரு, நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்கன்னு நான் நினைச்சு சொன்னேன், ஆனா நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே புரியுதுல, அதனால நான் மறுபடியும் உங்களுக்கு பாலே கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் கூட பார்த்தா ஒரு பால் தான், மில்க் தான். இது ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட் சொல்ல முடியாது, பட் திங்க் பண்ண வேண்டியது. 1 Corinthians 3:1 நீங்க வாசிக்கலாம். 1 Corinthians 3:1,
மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று.
பாத்தீங்களா, நான் உங்களை நல்லா வளர்ந்துட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க எப்படி இருக்கீங்க, குழந்தைகளை போலுகிறார். அப்ப நான் ரொம்ப அப்போஸ்தலர் பால் அந்த கொரிந்து சபையில அவர் நிறைய ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார், ஆனாலும் அநேக நாட்களுக்கு பின்பு போய் பார்த்த கூட அவங்க இவர் நினைச்சிட்டு போறது ஒண்ணு, ஆனா அங்க இருக்கிற நிலைமை வேற. நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு, ஆனால் அங்க வளரவே இல்லை, அவங்க குழந்தைகளாக இருக்கிறோம். அப்போ சத்தியத்தில் என்னங்கன்னா அந்த வளர்ச்சி என்பது மெச்சூர்ட் கிறிஸ்டியனா, ஆரம்பத்தில் இருந்த அந்த அதே நிலைமையிலேயே ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா அந்த சத்தியம் அவர் பெற்றுக்கொண்டதுல எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அப்போ வளர்ந்து ஒருவராக அவர் மாறும். அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி இருக்கணும்னா தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று பார்க்க. அதனாலதான் இந்த அறிவு என்பது அந்த சத்தியத்தினுடைய அறிவு தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது அந்த சோதித்து பார்த்தல் நடக்கும். நீங்க வசனத்தில் பார்க்கலாம், Philippians 3:15 நம்ம பார்க்கிறோம். Philippians 3:15,
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார்.
அப்போ அந்த சத்தியத்தினுடைய அறிவு கரெக்டா வாசிங்களா? 3:15 வாசிங்க. Philippians 3:15,
ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்க கடவும், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையா இருந்தால்.
நம்மில் தேறினவர்கள் அந்த வார்த்தை இருக்குல்ல, அந்த தேறினவர்கள் ரொம்ப முக்கியம். சோ சத்தியத்துல ஒருத்தர் மெச்சூர்ட் ஆகணும், சத்தியத்துல ஒருத்தர் வளர்ச்சி அடையணும். சகோதர சகோதரிகளே, அந்த முதிர்ச்சி என்பது என்ன? முதிர்ச்சி என்பது அந்த குணநலங்களில் நம்ம வளரணும். கொஞ்சம் கூட முன்னாடி கூட பிரதர் சொன்னார் இல்லைங்களா, தேவனுடைய சத்தியத்தின் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு வார்த்தைகள் சொன்னார் பாருங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப யோசிக்க வைக்குது. தேவனுடைய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்க மேல நம்பிக்கை, உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் வர்றேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணும்போது நீங்க நல்லா யோசித்து பாருங்க, இந்த நம்பிக்கை எப்படி வரும், எப்படி வந்துச்சு, எப்படி வரும் அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி, அந்த மனப்பக்குவம், எந்த சூழ்நிலையிலும் நம்புறது, எந்த சூழ்நிலையிலும் சகோதரர்களை ஏற்றுக்கொள்வது. நான் கொஞ்சம் மேலோட்டமா தான் போயிட்டு இருக்கேன், ரொம்ப டீப்பா போறதில்லை. ஆனா கொஞ்சம் நம்ம டீப்பா உள்ள போனோம்னா இதனுடைய உண்மையான விஷயங்கள் நம்ம புரியணும். போக போக கூட கொஞ்சம் லைட்டா சில விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ சகோதரர்களை எந்த சூழ்நிலையிலும் மனதார ஏற்றுக்கொள்ளும் அந்த மனப்பாங்கு, அது வந்து மெச்சூரிட்டி. ஆனா ஆரம்பத்தில் இது வராது சகோதர சகோதரி. இதுல பல்வேறு விஷயங்கள் அடங்கியிருக்குது. இந்த மெச்சூரிட்டி என்கிற அந்த விஷயத்துல, மனப்பக்குவம் என்கிற விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ பார்க்கும்போது இந்த சோதித்து பார்த்தல், ப்ரூவ் பண்றது எப்படி என்று நம்ம பார்த்தோம். உதாரணம் நம்ம சொன்னா அது நம்மளுக்கு புரியும். 1 தெசலோனிக்கேயர் 5:21 நம்ம பார்க்கும் போது அந்த ப்ரூவ் என்னங்கன்னா, ப்ரூவ் பண்றது என்னன்னா, ப்ரூவ் டிமாண்ட்ஸ் அ டெஸ்ட். ஒரு சோதனை கண்டிப்பா இருக்கும். கிரீக் வேர்டு டாக்கிமேசோ என்கிற வார்த்தை, அது வந்து மீனிங் என்னன்னா, டு புட் டு த டெஸ்ட், டு ப்ரூவ் பை டெஸ்டிங். ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதாவது சோதித்து உறுதி செய்தல், சோதித்து நிரூபித்தல். உதாரணம் நம்ம சொன்னோம்னா, இப்போ ஒரு கடையில ஒரு பொருள் விற்கிறாங்க, அதுக்கு வந்து ஓனர் கேரண்டி கொடுக்கிறார் ஒரு பொருளுக்கு, நம்ம வாங்கிட்டு வரோம். அது வந்து அவர் சொல்லியிருக்கிற அந்த கேரண்டி உண்மைத்தன்மை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எப்படி தெரியும்? வாங்கிட்டு வந்து பொருளை செல்ஃபில் வச்சுட்டோம்னா நமக்கு தெரியுமா? எவ்வளவு வருஷம் வச்சிருந்தாலும் நமக்கு அது தெரியாது. அப்ப அது என்ன பண்ணணும்னா, பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது தான் அது நம்மளுக்கு அது புரியும் என்று நம்ம பார்க்கிறோம். அது பயன்படுத்தவில்லை என்றால், அதை சோதிக்கவில்லை என்றால், கண்டிப்பாக அது நல்ல பொருளா கெட்ட பொருளான்றது நமக்கு தெரியாது. அப்போ அப்படி இருக்கும் போது இந்த ஒரு டெஸ்டிங் ரொம்ப முக்கியம். இன்னொரு வசனத்துல பாத்தீங்கன்னா, அது எப்படி எப்படி டிரான்ஸ்லேட் ஆயிருக்குதுன்னா, எக்ஸ்பெரிமெண்ட். அது ஆங்கில மொழிபெயர்ப்பு 2 கொரிந்தியர் 9:13 தமிழ் மொழிபெயர்ப்பு அவ்வளவு சரியில்லை. பட் இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கும் போது எக்ஸ்பெரிமெண்ட் என்றங்க நம்ம பார்க்கணும். அது வந்து டாக்கிமி என்கிற அந்த கிரேக் வேர்டு. எக்ஸ்பீரியன்ஸ் ரோமன்ஸ் 5:4 நம்ம பார்க்கிறோம். அனுபவத்துக்குள் போறது. ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் போது, அது அனுபவத்துக்குள்ள போகும்போது அது எப்படிப்பட்ட பொருள் என்பதை நம்ம புரிந்துக்கணும். அது மாதிரிதான் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நம்ம வாங்கிட்டோம்னா, அது அறிவில் மாத்திரம் இருந்தா பத்தாது, அதை நம்மளுடைய வாழ்க்கையில போட்டு பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ அது குறிப்பாக தேவன் ஏற்றுக்கொள்ளும் விதமாக யாரெல்லாம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாரு, அதிலிருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது எப்படிப்பட்ட சத்தியம். அப்போஸ்தலன் பவுல் அதை பத்தி பேசினார். நிறைய பேர் கிறிஸ்துவை பற்றி போதிக்கிறாங்க. கர்த்தருடைய காலத்தில் கூட அப்பவே போயிட்டு சில பேர் வியாதியஸ்தர்களையும் பிசாசு பிடித்தவர்களையும் சரி பண்ணாங்க. அப்போ கர்த்தர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க சீஷர்கள். என்ன சொல்றாங்க, அவங்கள மேல நெருப்பு வந்து அழிக்கணும். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்மளுக்கு விரோதமே இல்லை, அவங்க நமது பட்சமா இருக்கிறான். அவன் பரவாயில்ல, நம்மளை விரோதிச்சா கூட அவன் நம்ம மேல் பட்சமாகத்தான் இருக்கிறான், விட்டுருங்க, அவன் செய்யற வேலை செய்யட்டும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரு, சிலர் பொறாமையினாலும் சிலர் வஞ்சகத்தினாலும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது பண்ணட்டும், அவங்க பண்ணட்டும். ஆனால் எப்படியாவது கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார் என்கிற அந்த ஒரு பாயிண்ட் அங்க பேசுறார். அப்போ அப்படி இருக்கும்போது பல்வேறு விதமான ஊழியங்கள் இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக சோதித்து பார்த்து செயல்பட வேண்டியது நம்மளுடைய. இதுல நம்ம கவனிக்கும் போது நம்ம மத்தியில கூட தேவன் தம்முடைய ஆவியினால சில வேலைகள் நம்மளுக்கு செய்ய நம்முடைய மைண்ட்ல. அப்போஸ்தலன் பவுல் இதை பத்தி, இந்த டாக்டரின் பத்தி நிறைய பேசுறார். பேசும்போது ரோமர் 12:2 சொன்ன நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அதுல என்ன சொல்றாரு, உங்கள் மனம் புதிதாக இருந்தனால என்னாகணும், ரொம்ப முக்கியமானது, மறு ரூபமாகணும், டிரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் மைண்ட். அப்ப அந்த ஆவிக்குரிய ஊழியத்துல அல்லது நம்ம ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கறதுல முழுமையுமாக அது போகும். அப்படித்தான் டெஸ்ட் போட்டு பார்க்கணும். பார்க்கும்போது பூமிக்குரிய அல்லது மாம்சத்துக்குரிய கிரியைகளை ஒதுக்கிட்டு தேவனுக்கு பிரியமான கிரியைகளை செய்வது அந்த சத்தியத்தை நம் சோதனைக்குள்ளாக கொண்டு போறது. சும்மா வெறுமனே நாலேஜ், ஒருத்தனுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா அது போதுமானதாக இல்ல, ஆகாது. நிறைய பேர் படிச்சிருப்பாரு, நிறைய எப்ப பார்த்தாலும் அது இது பேசிட்டு இருப்பாரு, வசனங்கள் எல்லாம் கூட ஞாபகம் இருக்கும், இன்னும் வால்யூம்ஸ் ரீபிரிண்ட்ஸ் பேஜஸ் நம்பர் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. பட் லைஃப்ல அப்படி இல்லை, அந்த நாலேஜ் எதுக்காக அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. நிறைய பேர் படிக்கிறாரு, அதை ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டு டாக்டருக்கு ஒருத்தர் படிக்கிறாரு, அந்த படிச்ச படிப்பை அவர் என்ன பண்ணும், பயன்படுத்தணும் இல்லைங்களா, பயன்படுத்தல அப்படிங்கிற பட்சத்தில் அதனால அந்த படிப்பினால் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆக இங்க சகோதர சகோதரிய நம்ம கவனிக்கும் போது ஒரு அதே போல தேவனுடைய சத்தியங்களை நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில தான், நம்ம அக்கம் பக்கம் நம்மளுடைய வேலை செய்கிற இடத்துல நம்ம போகிற வர இடத்துல சகோதரர்கள் மத்தியில நாம் அதை எப்படி காமிக்கிறோமோ அதை வச்சுதான் நாம் எந்த அளவுக்கு சத்தியத்தை பெற்றிருக்கிறோம் என்பது அது சோதித்து பார்க்கப்படும். பாத்தீங்களா, அப்போ நாம் வளர்ந்திருக்கிறோம் வளரல, நாம் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறோம் அல்லது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் இல்ல அப்படிங்கிறது ஒருத்தருடைய பேச்சிலிருந்தே கண்டுபிடிக்கலாம், கரெக்டா இல்லைங்களா? ஒருத்தர் என்ன பேசுறாரு, ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கண்டுபிடிச்சல இவரு எந்த லெவல்ல இருக்கிறாரு. இன்னும் அதிகமாக நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம், கிரியைகள் பார்க்கும்போது, கிரியைகள் பார்க்கும்போது கிளியரா புரியலாம். இப்படிதான் சத்தியத்தினுடைய சோதனை என்பது அங்க நடைபெறுகிறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சத்தியம் வரும்போது இப்ப சுருக்கமா சொல்லணும்னா, பெற்றுக்கொண்ட சத்தியத்தை வாழ்க்கையில போட்டு பார்க்கறதுன்னு என்ன அர்த்தம்னா, கேரக்டர்ல வளருது. சோ கிறிஸ்தவர் வாழ்க்கையில ஒரு மனப்பக்குவம் அடைதல், அது மெச்சூர்டு கிறிஸ்டியன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நாலேஜ், செகண்ட் ஒன் இஸ் பில்டிங் கேரக்டர். அப்போ முதலாவது அறிவு, ரெண்டாவது அதை தன்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி குணநலங்களை வளர்க்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க, நாம் சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனா குணநலங்கள்ல வளர்றதுல எந்த மாற்றம் இல்லை அப்படின்னு சொன்னக்கா, அது எந்த வகையிலும் பிரயோஜனம் இல்லை, அது அந்த சத்தியத்தை நிரூபிக்காது. அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான நிரூபங்களாக இருக்கிறீர்கள். இப்ப உதாரணமாக கர்த்தராய் இயேசு கூட பார்க்கும்போது அவர் வெறும் பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டாரா அல்லது வாழ்க்கையில காமிச்சாருங்களா? அந்த சாகர வரைக்கும் இப்ப வந்து முழு உலகமே ஜீசஸ் பத்தி பேசுறாங்க, என்ன காரணம்? அந்த கேரக்டர், அவர் காமிச்ச கேரக்டர், அந்த குண நலங்கள், அதுதான் பேசுது. ஏன்னா வாய் வார்த்தை இந்த மாதிரி மைக்ல பேசுறது பேசிட்டே இருக்கலாம், அது நிறைய பேர் பண்ணலாம், ஆனால் கேரக்டர் வைஸ்ல சைலண்டா அது நிறைய பேசும். அப்போ நாம் செய்யக்கூடிய இந்த குணநலங்கள், பெற்றுக்கொண்டிருக்கிற குணநலங்கள் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அப்போஸ்தலர் பவுல் இதை பத்தி, இதே டாக்டரின் பத்தி இன்னொரு இடத்துல பேசும்போது ஒன்னு குறைந்த மூன்றாவது அதிகாரம் 12-15 அதுல என்ன சொல்றாருன்னா, ஒருவன் அஸ்திபாரம் போடணும்னா அவன் போட்டிருக்கிற அஸ்திபாரம் என்னாகும், சோதிக்கப்படும். பொண்ணா அது, வெள்ளியா, மரமா, வைக்கப்புள்ளா, அது நெருப்பு வந்து சோதிக்கும் கண்டிப்பா. சகோதர சகோதரி சில பேர் நீங்க பார்க்கலாம், பொன்னினால அஸ்திபாரம் போட்டிருப்பார், சிலர் வெள்ளினால, சிலர் மரத்துல, சிலர் வைக்கோல்ல போட்டிருப்பாரு அஸ்திபாரம். ஆனா நெருப்பு வரும், நெருப்பு வரும், வரும்போது அங்கே சோதிக்கும். அப்போ அந்த சோதனையில் நின்று அதிலிருந்து வெளியில வந்து அதில் வெற்றி கொள்ளும் போது அங்க ஒரு நிரூபணம் நடக்குது கண்டிப்பாக. என்னன்னா அந்த நெருப்பு என்பது எதை காண்பிக்கிறது என்றால், அந்த சோதனைகளை காண்பிக்கிறது. சத்தியத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில அதை நிரூபிக்க வேண்டும் என்றால், நான் வந்து இது நீங்க இபிசி போய் பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல இந்த வசனத்துக்கு நம்ம விளக்கம் பார்க்கும்போது பிரதர் என்ன கொடுக்குறாங்கன்னா, எந்த ஒரு புது சிருஷ்டியும் இந்த சத்தியங்களை பெற்றுக்கொள்ளும் போது அது உண்மையான சத்தியமா இல்லையா என்று சோதிக்கணும், அவன் வந்து தியானிக்கணும். இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்கறதுனால ஓரளவுக்கு தான் பெற்றுக்கொள்ள முடியும், முழுசா வராது. பர்சனல் ஸ்டடி, அப்புறம் பர்சனல் தியானம் வேணும், அந்த மெடிடேஷன். அது பண்ணி பார்க்கும் போது அதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். நான் இங்க பேசிட்டு என்னன்னா, இந்த சத்தியத்தின் சோதனைகள் கூட நம்ம செஞ்சு பார்க்கணும், ஆனாலும் அதை முக்கியம் அந்த சத்தியத்தை நம்ம வாழ்க்கையில போட்டு டெஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் புது சிருஷ்டிகளாக இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தேவன் நம்முடைய தெய்வீக திட்டங்கள் எல்லாமே கொடுத்துட்டு, அதனால அந்த தெய்வீக திட்டங்கள் சரியானதா இல்லையா என்று மறுபடியும் மறுபடியும் சோதிக்க வேண்டியதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல் ஃபயர் டாக்டரின் இருக்கு, அதை வந்து நம்ம மறுபடியும் நிரூபிக்கணுமா ப்ரூஃப் பண்ணுமா அப்படின்னா தேவையில்லை. அது வந்து இட் இஸ் ப்ரூவன், ஆல்ரெடி ப்ரூவன். மறுபடியும் போயிட்டு அதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பதிலாக நம்முடைய வாழ்க்கையில அதை விட மேலான சத்தியங்கள் நம்ம இன்னைக்கு பெற்றுக்கிறோம், அது நம்மளுடைய வாழ்க்கை. உதாரணமாக நம்ம சொல்லணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ஆவியின் கனிகள்ல நம்ம வளர்றோம். ஏன்னா இதுக்கெல்லாம் பேசிக் என்னன்னா ஃபெய்த், விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் தான் சோதிக்கப்படும், டெஸ்ட் ஆகும். அப்ப அந்த விசுவாசத்துல என்னெல்லாம் அடங்கியிருக்குதுன்னா, அந்த தெய்வீக குணங்கள் இருக்கு. அப்ப தெய்வீக குணங்கள் நம்மளுக்குள்ள வெளிப்பட வேண்டும் என்பதுதான் சோதனை. அதனால்தான் ட்ரையல்ஸ் என்ஃபோர்ஸ் ட்ரூத் என்று அங்க நம்ம பார்க்கணும். அப்போ தேவன் என்ன பண்றாருன்னா, தம்முடைய பிள்ளைகள் மேல் சில சோதனைகளை அனுமதிக்கிறார். God allows trials or tests to befall his children என்று அங்கே நம்ம பார்க்கிறோம், பிரதர் எழுதுறாங்க. ஆனா காரணம் என்ன என்பது நமக்கு தெளிவா தெரியும். யாக்கோபு அப்போஸ்தலர் சொல்லும் போது, நீங்க உங்களுக்கு வருகிற சோதனைகள் உங்களுக்கு என்ன உண்டாக்கும், பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்கள் சந்தோஷப்படுங்கள், நீங்கள் பாக்கியவன்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். 12 வசனத்தில் சொல்லும் போது, யாக்கோபு 1 அதிகாரத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் பேதுரு சொல்லும் போது, உங்களுக்குள் பற்றி எரிகிற அக்னி, அதே போல அழிந்து போகிற பொன் நெருப்பினால சோதிக்கப்படும், அதை காட்டிலும் வெளியேறப்பட்ட உங்களுடைய விசுவாசம். அப்போஸ்தலர்கள் நீங்க பாருங்க, அந்த பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுக்கு தெளிவா தெரியும் பர்பஸ் ஆஃப் ட்ரையல்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள் எதுக்காக என்று. அப்ப நம்மளுக்கு தெரிந்தபடி நம்ம பார்க்கும் போது, அந்த சோதனைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா, நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தில் நல்ல மெச்சூரிட்டி ஆகி வருவதற்கு அது உதவிகள் செய்கிறதாக பார்க்கணும். நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை, நாட் டு டிஸ்ட்ராய் அவர் செல்ஸ் பாத்தீங்களா. அப்ப நம்மளுக்குள் வருகிற அந்த சோதனை, நமக்கு வரக்கூடிய அந்த சோதனைகள், தேவன் அனுமதிக்கிற சில சோதனைகள் நாம் அழிந்து போகிறதுக்காக இல்லை, பதிலாக நாம் குணநலங்களில மேல வருதுக்காக. எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, பொறுமையில வளர வேண்டும் என்றால் சோதனை அருமையான அந்த டெஸ்டிங் வந்து இட் இஸ் கிரேட். அப்பதான் அந்த பேஷன்ஸ் பொறுமை நம்மளுக்கு வரும். நோ டெஸ்ட் வரலன்னு வச்சுக்கோங்க, நோ டெஸ்ட் அப்படின்னாக்கா நம்மளுக்குள்ள வராது. பேஷண்ட் என்ட்யூரன்ஸ் நம்ம பார்க்கணும். அந்த சோதனைகள் என்ன, நம்மளுக்கு அது வராது, சகிப்புத்தன்மை வராது. எடுத்துல கோபம், திட்டுறது அல்லது வந்து சண்டை பண்றது, பகிக்கிறது, வெறுக்கிறது எல்லாமே நடக்கும். ஆனால் சோதனைகள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அப்படியே நம்மளை கம்மி பண்ணிட்டே இருக்கும். அந்த பூமிக்குரிய குணங்கள் கம்மியாகிட்டே இருக்கும், தெய்வீக குணங்கள் வந்துட்டு இருக்கும். அப்ப தேவன் வந்து அதனால கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம், சகலமும் நம்மளுக்கு அது நன்மை கேதுவாக இருக்குது. இது எப்படின்னாக்கா, இந்த சோதனைகளின் போது கூட நாம் யூஸ் பண்ணணும் நம்மளுடைய அந்த பிரெயின், தெளிந்த புத்தி ரொம்ப முக்கியம். விஷயங்கள்ல தெளிந்த புத்தி ரொம்ப முக்கியம், குறிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவுண்ட் மைண்ட். என்ன சொன்னாரு, தேவன் நம்மளுக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் தெளிந்த புத்தி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த சவுண்ட் மைண்ட் ரொம்ப முக்கியமானது, நம்ம அதை நம்ம பயன்படுத்தணும். ஒவ்வொரு சோதனையின் நேரங்களிலும் அந்த தெளிந்த புத்தி நம்ம யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அதுல அதுக்கு பேர் என்னன்னா, த ஃப்ரீ மாரல் ஏஜென்ட். அந்த மாதிரி நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில நம்ம யோசித்து செயல்படும் போது அந்த கேரக்டர்ஸ் டெவலப் ஆகும். சத்தியம் தேவன் நம்மளுக்கு எது கொடுத்திருக்கிறாரு, எதுக்காக அழைச்சிருக்கிறாரு, எதுக்காக அந்த சத்தியம் கொடுத்திருக்கிறாரு, எதுக்காக தம்முடைய ஆவியை கொடுத்திருக்கிறாரு, எதுக்காக அந்த ரட்சிப்பு பற்றி நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால், குணநலங்களில் வளருவதற்காக, வளர்ந்து முதிர்ச்சி அடைவதற்காக என்று நம்ம பார்க்கணும். ஆக இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆதிகால சபையில கூட அவங்க தங்களுடைய அந்த சத்தியங்கள், பெற்றுக்கொண்ட சத்தியங்களை தங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்க பார்க்கலாம். ஸ்திரீகள் கூட, அதுல நிறைய ஸ்திரீகளுடைய நேம் கூட இருக்கு, இருக்குதா இல்லைங்களா? சில ஸ்திரீகள் பத்தி தேவன் ஆல்ரெடி கன்ஃபார்ம் அவங்கெல்லாம் இருக்கிறாரு. அதே போல நிறைய சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையில அதை பயன்படுத்தி அதை சோதித்து சோதித்து பார்த்து அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ரெண்டு ஆங்கிள் நம்ம பார்க்கணும், டாக்டரினல் சேஞ்சஸ் இருக்கு, இன்னொன்னு கேரக்டர் வைஸ் ரெண்டு இருக்கு. சோ அந்த சத்தியங்களில மாறுதல்கள் வரும்போது, உதாரணம் நம்ம சொன்ன ஃபார் எக்ஸாம்பிள், மரித்த பின்பு ஆப்டர் தி டெத் ஆஃப் தி பாஸ்டர் இன் 1916 என்னாச்சுங்க, நிறைய சேஞ்சஸ் நடந்துச்சு டாக்டரின்ல, நிறைய மாற்றங்கள் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, ஏற்கனவே சத்தியத்தில் இருந்த அநேகர் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க, அதுக்கு வந்து ஏற்றுக்கொண்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, குறிப்பாக சகோதரர் மறித்த பின்பு ஆஃப்டர் தி டெத் ஆஃப் பாஸ்டர் ரசல் என்னாச்சு, ஜெகோவாஸ் விட்னஸஸ், எல்லச்சமம் போன்ற பிரிவுகள் எல்லாம் வந்துச்சு. அவங்க தே ஆல்டர் த ட்ரூத், அதை வந்து மாத்திட்டாங்க. மாத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவர்கள் தங்கள் மேல் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்புகள் தங்களை வழிநடத்த வேண்டும் என்று தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரீ மாரல் ஏஜென்சியை பயன்படுத்தல, பதிலாக அந்த அந்த அமைப்புகளுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவைகளே தான் தேவனுடைய ஒரு சேனல் என்று நினைச்சாங்க அந்த காலத்தில். சகோதர சகோதரிகள், நீங்க பாருங்க, டாக்டரினல் சைடு இருக்குது, கேரக்டர் சைடு கூட இருக்கு. அப்போ அந்த டாக்டரினல் சைடு பார்க்கும் போது அநேக மாறுதல்கள் நடந்துச்சு, ஆல்டரேஷன்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பார்க்கலாம், ஜே டபிள்யூ அப்படின்னாக்கா அதுல நிறைய ஈவன் ரேன்சம் கூட அவங்க மாத்திட்டாங்க. அடித்தளம், ஒரு கிறிஸ்தவருக்கு பேசிக் பவுண்டேஷன் ஃபைட், அதை மாத்திட்டாங்க. இன்னும் இந்த அழைப்பு பத்தி தவறான போதனைகள் உள்ள வந்தாச்சு, சபை முடிவடைஞ்சிச்சு, தவறான போதனைகள் அவங்க கொண்டு வந்தாங்க. ஈவன் எல்லச்சமும் கூட அப்படித்தான் பண்ணிட்டாங்க. ஹெச்எல் ஜான்சன் அவரோட கூட முடிஞ்சிச்சு சபை வாய்ப்பு என்று அவங்க ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுக்கொண்டாங்க, அது ஏற்றுக்கொண்டாங்க, அப்புறம் அதை பிரசங்கம் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அதில் இருக்கிறாங்க சகோதரி சகோதரி. பட் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது, அந்த ஃப்ரீ மாரல் ஏஜென்சி, நம்மளுடைய சுதந்திரமாக யோசித்து செயல்படக்கூடிய சக்தி, தெளிந்த புத்தி நம்ம இந்த காலத்தில் கூட பயன்படுத்த வேண்டியது இருக்கு. எந்த சூழலிலும் அந்த சக்தி, நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்கள் உண்மையா பொய்யா என்பது தெளிந்து பார்க்கணும். அப்போ இங்க டாக்டரினல் சேஞ்சஸ் நடக்கும் போது கையில நிறைய புக்ஸ் இருக்கும், இவ்வளவு புக்ஸ் இருக்கும். நீங்க பாக்கலாம், ஜே டபிள்யூ இல்ல மத்த அந்த டினாமினேஷன்ஸ்ல நிறைய புக்ஸ் வச்சிருப்பாரு, செல்ஃப் எல்லாம் புக் வச்சிருப்பாரு. ஆனா ஒரு பிரயோஜனம், அதுல எந்த விதமான தெய்வீக வெளிப்பாடுகள் இல்ல. ரிசரக்ஷன்ல ட்ரூத் ஆல்டர் ஆயிடுச்சு, ஜட்ஜ்மெண்ட் ட்ரூத் ஆல்டர் ஆயிடுச்சு, பேசிக்லி அவங்க கை வச்சாங்க. அதனாலதான் நம்ம கூட இன்றைக்கு நம்ம மத்தியில் கூட அநேக சோதனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்றாரு. பெரிய பெரிய டாக்டர்ஸ் நோ ப்ராப்ளம், ப்ராபசிஸ் ரெவலேஷன் ஸ்டடி, ரெவலேஷன் ஸ்டடி பாத்தீங்கன்னா ஒரு எட்டு விதமான கமெண்ட்ரிஸ் இருக்கு, அதை பத்தி சகோதரர்கள் ஆராய்ச்சி பண்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வியூ கொடுக்கறாங்க, இட்ஸ் ஓகே. ஆனால் பேசிக் டாக்டர்ஸ் ட்ரை டு ஆல்டர் அப்படிங்கும் போது நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப என்ன பண்ணும்னா, நாம் கண்டிப்பாக விஷயங்களை சோதித்து பார்க்கணும். அதில் குறிப்பாக சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லாட் ஆஃப் எப்படி சொல்றாங்கன்னா இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம் டு லை. நீங்க படிக்கலாம் தீத்து 1:2, தீத்து 1:2.
பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக.
வசனம் மேல போயிருக்கா, மேல் வசனம் வாசிங்க. ஃபர்ஸ்ட் வசனம்,
தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தராகிய பொய்யுரையாத தேவன்.
அந்த வார்த்தை தான் சொல்றேன், பொய்யுரையாத தேவன். இட் இஸ் இம்பாசிபிள் டு லை ஃபார் ஹிம், தேவனுக்கு. ஏன்னா பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் கிடையாது என்று நம்ம பார்க்கணும். அப்போ அந்த ட்ரூத் வந்து அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பாக ஜூரிங் தி 40 இயர்ஸ் ஆஃப் பாஸ்டர் ரசல்ஸ் மினிஸ்ட்ரி, அங்க உண்மையான சத்தியங்கள் போச்சு, பெரிய அளவில் மாற்றங்கள் நடந்துச்சு. அதுல குறிப்பாக அந்த உலகம் முழுவதும் நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய மாறுதல்கள் நடந்துச்சு. குறிப்பாக அந்த சத்தியத்துக்கு அநேகர் ஈர்க்கப்பட்டு வந்தாங்க. ஒருவேளை அந்த சத்தியம் தவறாக இருந்திருந்துச்சு என்றால் யாரு கூட தப்பு அப்படின்னா ஜீசஸ் கூட தப்பு தான் பேசிட்டார்னு. ஆனால் அதற்கு பின்பு வந்தவங்க தான் நிறைய சத்தியங்களை ஆல்டர் பண்ணிட்டு தவறான போதனைகளுக்குள் போயிட்டாங்க. அதனாலதான் கர்த்தராக இயேசு சொன்னாங்க, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தும் போது சரி, அல்லது டாக்டரின் பயன்படுத்தும் போது சரி, மினிஸ்ட்ரியில பயன்படுத்தும் போது சரி, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் போயிட்டு படிக்கிறது செய்யறது வேலைகள் நடத்துறது, அதனால எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அது ஒரு சாதாரண மனுஷன் செய்யற வேலைகள், சாதாரண மிஷினரிஸ் செய்யறது போலதான். அது உண்மையான சத்தியமே போய் சொன்னா கூட அது வந்து சாதாரணமாக பேசக்கூடிய சத்தியங்கள். அதனால தான் இங்க நம்ம கவனிக்கும் போது அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் கர்த்தர் இயேசு அதை ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கிறார், சத்திய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் வில் கைட் யூ என்று அங்க பேசிட்டு இருக்கிறார். ஆக சகோதர சகோதரிகள், அந்த விதமாக நம்ம பார்க்கும்போது பிரதர் ரசலுடைய காலத்தில் நடந்த அநேக சத்தியங்கள் மாற்றப்பட்டது. ஆனால் தேவனுடைய சத்தியங்கள் தப்பில்ல, பதிலாக மனுஷங்கள் தான் தப்பு பண்ணிட்டாங்க. புதிய பார்வை என்கிற பேர்ல அநேக கள்ள போதனைகள் உள்ள வந்துச்சு. அப்ப ரெண்டு விஷயங்கள் அந்த சோதித்து பார்த்ததில் நடைபெறும். ஒன்று, நாம் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும், அழைக்கப்பட்டு அதுல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஸ்டெப்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய நிலைப்பாட்டுக்குள் நம்முடைய வாழ்க்கையில அது தனிப்பட்ட ஒருவருடைய வாழ்க்கைகளில் அது பயன்படுத்தப்பட வேண்டும். சோ 2 ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து தேவனுடைய அழைப்பு, இன்னொன்று அந்த தேவனுடைய அழைப்பின் மூலமாக அந்த தேவனுடைய சத்தியங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது. அதுல தான் அந்த ப்ரூவிங் இருக்கு. தேவன் அழைக்கலன்னு வச்சுக்கோங்க, சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது, யாரும் அதை செய்ய மாட்டாங்க. நம்மளை அழைச்சதுனால தான் அந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகிறோம். அப்ப யாரெல்லாம் வந்து அந்த ஸ்பிரிட் ஆஃப் ட்ரூத் இருந்தாலொழிய அந்த லெவல் போக முடியாது. ஸோ நம்ம மெச்சூர் கிறிஸ்டியனாக மாற முடியாது என்று நான் பார்க்கறேன். அதனால நிறைய பேர் சகோதர சகோதரிகளை தெளிவா நம்ம இருக்கணும். சில கள்ள போதனைகள் இந்த விஷயத்தில் குறிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு நம்ம மனசு ரொம்ப சீக்கிரமாக அதுக்கு வந்து ஒத்து போகும், அதுக்கு பிடிக்கும், அது ஈர்க்கும். ஆனா நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். இப்ப நம்ம வேற எந்த டினாமினேஷன்ல இருந்து கள்ள போதனைகள் வந்தா நம்ம ஏத்துக்க மாட்டோம். பட் நம்மளுக்குள்ள சகோதரர்கள் சில கள்ள போதனைகள் கொண்டு வரும்போது அவர்கள் குறிப்பாக அவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம உண்மையான ஊழியம் செய்யறோம், உண்மையான போதிக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருப்பாரு. உண்மையான சத்தியத்துக்கு விரோதமாக வருவாரு. ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தான் சொல்றாரு, நீங்க சோதித்து பார்க்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இல்லைன்னா நம்ம விழுந்துருவோம், கண்டிப்பாக விழுந்துருவோம். அப்போ ஆக சகோதர சகோதரி, இங்க டாக்டர்னல் சேஞ்சஸ் என்பது அது நாம் ஒத்துக்கவே முடியாது, ஒத்துக்கொள்ளக்கூடாத ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும். அது என்ன பண்ணணும்னா, டாக்டர்னல் சேஞ்சஸ் வந்து அது நம்மளுடைய ஒருமைப்பாடு, யூனிட்டி போயிடும், ஒருமைப்பாடு இல்லாமல் போயிடும். அதனால இந்த விஷயங்களை நம்ம கவனிக்கும் போது ஒரு பாயிண்ட் என்ன சொல்லலாம் என்றால், வெளியிலிருந்து அசத்தியத்திலிருந்து ஒருத்தரை கொண்டு வந்து உண்மையான சத்தியத்தில் வர வைக்கிறது சாதாரண விஷயங்களா? சாதாரண விஷயம் இல்லை, அது ரொம்ப கஷ்டமா, கடினமான வேலை. பிரிங்கிங் பீப்புள் இன்டு ட்ரூத் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனா அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு, டு ஸ்பாயில் தம் இஸ் வெரி ஈஸி. நிறைய கள்ள போதனைகள் கொடுக்கலாம், நிறைய ஃபால்ஸ் டாக்டின்ஸ், ஃபால்ஸ் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அதெல்லாம் டிவிஷன்ஸ் தான் கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை, அதனால தான் சொல்றாரு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எல்லாவற்றையும் நீங்க சோதித்து பாருங்க என்று இங்க நம்ம பார்க்கணும். கர்த்தராக இயேசு சொன்னாரு, அவருடைய உபதேசங்கள், தன்னுடைய உபதேசங்கள் யாருடையது என்று சொன்னாருங்க, என்னுடையதுன்னு சொன்னாரா ஜீசஸ்? அப்படி சொல்ல, மை டாக்டர் இஸ் நாட் மைன் பட் திஸ் தட் சென்ட் மீ. யோவான் 7:16-17 நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த உபதேசங்கள், ஜீசஸுடைய உபதேசங்களுக்கு விரோதமாக ஏதாவது வந்துச்சுனாக்கா நம்ம ஜாக்கிரதையாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரர், இது நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு, இது அனுபவ ரீதியாக அனுபவபூர்வமாக தான் பார்க்கணும். சத்தியத்தின் அறிவு மாத்திரம் போதாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆடம் அண்ட் ஈவ், அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆச்சு, ஆனா போதுமானதாக இல்லை, அவங்க விழுந்துட்டாங்க. ஆனால் அனுபவத்தில் போய் பார்த்தாங்க பாவத்தினுடைய விளைவு என்ன, வாட் இஸ் தி கான்சிக்வன்சஸ் ஆஃப் சின், தி டிராஸ்டிக் டேமேஜஸ் ஆஃப் தி பீப்புள்ஸ் லைஃப். அது அனுபவத்தில், பை எக்ஸ்பீரியன்ஸ்ல அவங்க போய் பார்த்தாங்க, வேற வழி இல்லை. That is no other way. அது போய் பார்த்தோம். சோ அந்த வகையில் நம்ம கவனிக்கும் போது இந்த விஷயங்கள்ல, டாக்டர்னல் விஷயங்கள் ஆனாலும் சரி, கேரக்டர் விஷயங்கள் ஆனாலும் சரி, we should prove everything. அப்போ ஏதோ கேட்கிறோம், ஏதோ யாரோ சொல்றாங்க கேட்கறாங்க அப்படின்னு நம்ம போயிட்டு இருக்க முடியாது. அதுல நிறைய நியூ இன்சைட் வரும்போது நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பார்க்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அதனால தான் இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்கும் போது தேவனுடைய சத்தியத்தின் மேல உறுதியான விசுவாசம் இருந்துச்சுன்னா அது நம்ம தப்பிக்கலாம். ஸ்ட்ராங் ஃபெய்த் இருந்தா நம்ம நோ ப்ராப்ளம், ஆனா ஸ்ட்ராங் ஃபெய்த் இல்ல வச்சுக்கோங்க, நம்ம விழுந்துருவோம். சகோதர சகோதரிகளே, நம்மளுக்கு பைபிள்ல கொடுத்திருக்குது ஒன்லி ஒன் ஃபெய்த். இன்னும் அப்போஸ்தலர் ஜூட் சொன்னாரு, த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த், மகா பரிசுத்தமான விசுவாசம் நம்மளுக்கு தேவன் கொடுத்துக்கிறாங்க. அதன் மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கும் போது கண்டிப்பாக, அதெல்லாம் சொன்னா நீங்கள் காற்றில் அடிபட்டு அழைகிறவர்களை போல தெரிய வேண்டாம், நீங்கள் தலையாகி கிறிஸ்துவுக்குள் நீங்க வளர்ந்து அதுல முழுமை அடையணும் என்று பேசினார். அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபை, அந்த லிட்டில் ஃபிளாக் நம்ம போகணும்னா கண்டிப்பாக அந்த ஒன் ஃபைட் இருக்கும். கண்டிப்பாக தேவன் அனுமதிச்சிருக்கிறார். There are various teachings. வரும் நிறைய புக்ஸ், அது இது எல்லாம் வரும், பட் நம்ம கையில் தான் இருக்கு. தியானம் பண்ணி பார்த்தாக்கா இது உண்மையா பொய்யான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சகோதர சகோதரர், அதனால தான் அந்த ஒன் ஃபெய்த் மேல நம்ம ஃபெய்த் வைக்கணும் என்று இங்க சகோதரர் சொல்றார். ஏனென்றால் சத்தியம் ஒருத்தனுக்கு ஒரு டைம் தான் தரப்படும், ட்ரூத் ரிவீல்ட் ஒன்ஸ் ஒன்லி என்று அங்க பேசுறார். அப்போ அந்த சத்தியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு, குறிப்பாக இந்த கேரக்டர் சம்பந்தமான பாயிண்ட்டுக்கு வரும்போது, பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு பதிலாக பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு விரோதமாக பாவம் செஞ்சு கொண்டிருந்தவனா, ஒவ்வொரு பாவத்துக்கும் இயேசு மரித்தவராக இல்லை. நம்ம வாழ்க்கையில நம்ம அநேகர் அப்படி விழுந்து போவதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே பரிபூர்ணம் இல்லாதவங்களாம். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஆனா என்ன விஷயம்னா, நம்ம சௌரியத்துக்கு பாவம் செய்யறது, நம்ம சௌரியத்துக்கு தேவன்கிட்ட வர்றது, அப்புறம் நம்ம சௌரியத்துக்கு போய் பாவம் பண்றது, அப்புறம் நம்ம சௌரியத்துக்கு தேவன்கிட்ட வர்றது, இப்படி அடிக்கடி நடக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதுக்காக இந்த சத்தியம் தரப்படவில்லை. ஏன்னா ஏனென்றால் நம்ம கவனிக்கிறோம், அது ஒரே ஒன் டைம் தான் இருக்கு. ஏனென்றால் ஜீசஸ் கூட ஒரே டைம் தான் சாக்ரிஃபைஸ் ஆயிட்டார். ஆக சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம கவனிக்கும் போது இந்த ஒரு சத்தியமானது தேவனோ சில சேனல்ஸ் இருக்கு. அந்த ட்ரூத் வந்து சில சேனல்ஸ் மூலம் தான் வரும், எல்லாருக்கும் வராது. அந்த சேனல்ஸ் நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கணும். இந்த டாக்டரின் விஷயத்துல கூட நாம் சில கள்ள போதனைகள் மேல விசுவாசம் வச்சனா, அது கூட இங்க சகோதரர் என்ன எழுதுறாருன்னா, அது கூட நம்மளை ஒரு அன்பார்டனபிள் சின் அப்படிங்கிறார். நீங்க யோசித்து பாருங்க, மன்னிக்க முடியாத பாவ லிஸ்ட்ல வருது. நம்ம கான்சன்ட்ரேட்டட் லைஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் கள்ள போதனைகள் மேல நம்பிக்கை வச்சனா அது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் என்று அங்க சொல்றார். அதனாலதான் நம்ம ஜாக்கிரதையாக விஷயங்களை கவனிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்போ இந்த வகையில நம்ம பார்க்கும் போது பைபிள்ல இந்த அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள் இஸ் ஒன் திங், பட் புட்டிங் இட் இன் டு பிராக்டிஸ் இஸ் அனதர் மேட்டர். அப்ப ரெண்டு விஷயங்கள் அங்க நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அப்போ இதை நம்ம தான் எடுத்துக்கணும். எடுத்து இந்த ஒரு அறிவை நம்ம பயன்படுத்தி அது சரியாக ஒரு வகையில பயன்படுத்தும் போது அது சோதித்து நிரூபிக்கப்பட்டதாக இருக்கும் கேரக்டர் வைஸ்ல. என்ன நம்ம பாருங்க, அப்போ இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் நம்ம சுருக்கமாக இதை சொல்லும் போது அந்த எப்பவுமே அந்த சோதித்து பார்த்தல் சில பேர் பண்றாரு, ஆனால் அதுலயும் மிஸ்டேக் இருக்கு. அதுலயும் மிஸ்டேக் பண்றாரு, சோதித்து பார்க்கிறது, சவாலாக எடுத்துட்டு வேலை செய்யறது, சேலஞ்சாக எடுக்கிறது, இன்னும் விதண்டாவாதமான சில கேள்விகளை எழுப்புறது. இதான் பிரதர் எழுதுற, ப்ரூவிங் த ட்ரூத் நெவர் மீன்ஸ் டு க்வெஸ்சன், டு சேலஞ்ச், ஆர் டு சேஞ்ச் ரிவீல்டு டாக்ட்ரின் என்று பேசுறார். அந்த மாதிரி ஊழியர்கள், அந்த மாதிரி ஆட்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று அங்கே சொல்ல வர்றார் சகோதர சகோதரர். அதனால இந்த விஷயத்தில் நம்ம கவனிக்கும் போது தேவன் நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு அந்த வேலிடிட்டி வேல்யூ இருக்கு. சத்தியம் நினைச்ச மாதிரி பேச முடியாது. சத்தியத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதைய வேற. பிலாத்து கூட கேட்டார் கடைசி நேரத்தில் ஜீசஸ் கிட்ட, அவர் கேட்கிறாரு, வாட் இஸ் ட்ரூத், சத்தியம்னா என்ன அப்படி கேட்டார். அப்ப ஜீசஸ் உடனே பதில் கொடுத்தாருங்களா, என்ன பண்ணாரு, சும்மா நின்றார். சோ சத்தியம் வந்து எல்லா நேரங்களிலும் எல்லா கேள்விகளும் எல்லா எந்த நேரத்திலும் சொல்லக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் சத்தியத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அது சொல்றவங்க கிட்டதான் சொல்ல முடியும். கர்த்தர் என்ன சொன்னாருங்க, கேட்கறதுக்கு காதுள்ளவன்கிட்ட நீங்க பேசுங்க. நீங்க கேட்கறதுக்கு காது வச்சுட்டு பாக்குறதுக்கு கண்ணு இருக்கிறதுனால அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் என்று சொன்னார். அப்படிப்பட்டவங்களை தான் சொல்ல முடியும். பரிசேயர் சதுசேயர் ஆவி உள்ளவங்களுக்கு நம்ம சத்தியத்தை கூட்டு சொல்லிருக்க முடியுங்களா? பரிசேயர் சதுசேயருக்கு கர்த்தரா இயேசு என்ன பண்ணாரு, எளிமையான ஜனங்களுக்கு அவர் போதிச்சார். எவ்வளவு அருமையான பிரசங்கங்கள் பண்ணார். ஆனால் பரிசேயர் சதுசேயர் மத்தியில அவர் போகும்போது என்ன பண்ணாருங்க, சத்தியம் சொல்லி கொடுத்தாரா? ஏன்னா அவங்க வர்றதுனுடைய நோக்கமே என்ன, என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இவர் என்ன வாய் விட்டு மாட்டிக்குவாரு அப்படின்ட்டு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணாருன்னா, அவங்க பாணியிலேயே கேள்வி கேட்டு வச்சார். அவங்க பாணியிலே கேள்வி கேட்டு அவங்க ஓடுறதுக்கு தான் வழி பண்ணிட்டார். அவங்க நின்று கேட்டு மன திரும்பணும். ஆனா பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், என்னையா வந்து நியாயமான கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்லாம இருக்கிறாங்க. நியாயமான கேள்வி, அந்த ஆவி இருக்கு, கேட்கறதுக்கு காதுள்ளவன் என்று நான் பார்க்க. அதனால ஒரு சவாலாக, ஒரு விதண்டாவாதமாக இந்த ஊழியங்களை நம்ம செய்வதற்கு பதிலாக அது ரொம்ப ஜாக்கிரதையா செய்யணும். அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, சத்தியத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அது எப்படி பேசணும், எங்க பேசணும், யாருகிட்ட பேசணும், எல்லாருக்கும். அப்போஸ்தல் பால் ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு, பண்டிகைகளுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண வேண்டாம், முத்துகளை நீங்க போட வேண்டாம். அது என்னது சத்திய பத்தி பேசுற, அது போட வேல்யூ தெரியாது, அது வேல்யூ இல்லை. சோ சத்தியத்துக்குன்ற ஒரு மதிப்பு இருக்குது சகோதர சகோதரிகளே, நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையிலேயே பயன்படுத்தும் போது கூட சத்தியத்துக்கு மதிப்பு இருக்கு. அது ரொம்ப பரிசுத்தமான விஷயம், அது ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பயன்படுத்தணும். ஆக இங்க நம்ம கவனிக்கும் போது இந்த ஒரு சத்தியத்துக்கு மீறி நம்ம ஏதாவது பண்ணணும்னாக்கா நாம் தேவனுக்கு மேலானவர்கள் என்று அர்த்தமாயிடும். அதனால அந்த லிமிட் இருக்கு, தேவனுடைய சத்தியம் அது இந்த லெவலுக்கு தான் போகணுங்கிறது தேவன் வச்சிருக்காரு. அந்த ட்ரூத்துக்கு ஒரு மெஷர் இருக்கு, அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அளவு அளவு கோலை வச்சார். அப்ப அந்த நம்ம நம்ம அந்த அந்த வசனத்துக்கு என்ன மாதிரியான ஒரு லெவல் இருக்குதோ அதுக்கு மேல நம்ம போக வேண்டியது அவசியம் இல்லை. போனோம்னா ஒரு வேளை நம்ம தவறுல மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது என்று நம்ம பார்க்க. அதனாலதான் பெரையா பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணாரு, சத்தியங்கள் இப்படி இருக்குதா என்று அவங்க என்ன பண்ணாங்க, தினமும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அப்படின்னா என்ன விஷயம்னா அந்த சத்தியங்கள் வேதத்துல தெளிவாக இருக்குதா என்பது என்பதான அந்த ஆராய்ச்சிகள் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த நம்மளுக்கு அங்க என்ன புரியுதுன்னா அந்த பர்சனல் ஸ்டடி ரொம்ப முக்கியம். யார் என்ன வேணாலும் சொல்லிக் கொடுக்கணும், பட் அப்படியே நம்ம ஏத்துக்க முடியாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பர்சனல் ஸ்டடி பண்ணி மெடிடேஷன் பண்ணி நம்ம தியானம் செய்யும் போது அந்த பெரையா பட்டணத்தின் ஜனங்கள் போலத்தான் நாமும் இருப்போம். அவர்கள் தெசலோனிக்கே சபையை காட்டிலும் அவர்கள் குணசாலிகளாக இருந்தார்கள் என்று அங்கே நம்ம பார்க்கணும். சோ அந்த ஒரு உதாரணம் பெரையா பட்டணத்தின் ஜனங்கள், அவர்கள் எல்லாவற்றையும். அப்போ இந்த சோதித்து பார்த்தல் என்பது ஒவ்வொரு புது சிஷ்யனுடைய வாழ்க்கையில அவன் சாகிற வரைக்கும் செய்ய வேண்டும். The process of proving God's truth must continue throughout life. என்று இங்கே பார்க்கணும். அப்போ தேவனுடைய அந்த நம்மளுக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு நாளைக்கு நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குதோ அது வரைக்கும் அதை நாம் செய்யணும். அதனால தான் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் அணு தினமும் நம்மை செக் பண்ணி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆக இங்க நம்ம கவனிக்கும் போது அந்த சோதித்து பார்த்தல் என்பது அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் உண்டான ஒரு விஷயம். அப்போ அது தேவையான உதவிகள் தேவன் கண்டிப்பா செய்வாரு. அதனால அதிகமான ஸ்டடி, அதே போல தேவனுடைய வார்த்தைகள் அதான் சொன்னாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிறவனாகவும் நீ ஜாக்கிரதையாரு பேசினார். அது மட்டும் இல்ல அந்த பிரேயர் ஜபம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒண்ணு தெசலோனிக்கேயர் 5:17 நம்ம பார்க்கிறோம், இடைவிடாமல் நீங்க ஜப செய்யுங்க. சோ அது வந்து ஒரு பாதுகாப்பு, பிரேயர் என்பது ஒரு பாதுகாப்பு. அந்த பிரேயர் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அநேக உதவிகள் என்று நான் பார்க்கிறேன். கண்டிப்பாக தேவனுடைய ஒரு ஊழியக்காரன் அவன் சாகர வரைக்கும் இந்த வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஆனால் மறிக்கும் போது அந்த சத்தியத்தை அவன் வாங்கி அந்த ஒரு குணநலங்களில் மெச்சூரிட்டி ஆயிட்டான்னா அவனுடைய ரிசரக்ஷன் எப்படி இருக்கும், ரொம்ப மகிமையானதாக இருக்கும். அது ரொம்ப அது நம்ம சொல்லவே முடியாது, அந்த மகிமை பத்தியெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசுறதில்லை. பட் அந்த மகிமை ரொம்ப மேலானதாக இருக்கும். ஆகவே சகோதர சகோதரர்கள், தேவனுடைய சத்தியங்களை வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களில் நாம் நிலைத்து நிற்கணும். அதான் அப்போஸ்தலர் பால் தீமோத்தேயுக்கு சொன்னார், நீ கற்றுக்கொண்ட சத்தியத்தில் நிலைத்திரு, நிலைத்திரு, அங்கே இங்கே டவுட் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே இங்கே ஓட வேண்டாம். அப்படி இப்படி தன்னை ஞானி என்று அதை சொன்னார் அப்போஸ்தலர் பால் சொன்னார். 12:3 ரோமர்ல சொன்னார், ஒருவன் தனக்கு மிஞ்சி ஒருவன் தன்னை எண்ணாமல் தனக்கு அளித்த வரங்களின் படியே அளவின் படியே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கடவன். அதனால நம்ம நம்மளுக்கு மேல நம்மளை அதிகமாக நினைக்காமல் அது நம்மளுக்கு தேவன் என்ன வரம் கொடுத்துருக்காரோ அதுக்குள்ளாக. அதனாலதான் அப்போஸ்தலர் நம்முடைய கர்த்தராக இயேசு சொன்னாரு, சிலர் பக்க வழியாக வராங்க இல்லைங்களா, enter in through the back door. அப்போ கர்த்தர் இயேசு அதில் கூட ஜாக்கிரதையா இருக்க சொல்லி அவர்தான் பேசியிருக்கார். அப்போ சத்தியத்தை சத்தியமாக நம்ம கற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தி அந்த ஒரு மேலான குணங்களுக்குள்ள வரும்போது நாம் அதை சோதித்து பார்த்தவர்களாக இருப்போம். கண்டிப்பா கஷ்டமான விஷயம், நெருப்படுத்து மடியில் கட்டுற மாதிரி தான் அது. யாரும் அதை செய்ய மாட்டாங்க, கூடாது, நம்ம செய்யணும் என்று இங்க நம்ம பார்க்கணும். அதனால தான் நீங்கள் எல்லாவற்றையும் சோதித்து பாருங்கள், நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஹோல் தட் இஸ் விச் இஸ் குட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த நன்மையான காரியங்கள், உண்மையான விஷயங்களை நம்ம பயன்படுத்தி அந்த ஒரு ரெண்டு விஷயங்களையும் நம்ம ஜாக்கிரதை, ஒன்னு கேரக்டர் டெவலப்மெண்ட், இன்னொன்று டாக்டரிங்கல் பாயிண்ட்ஸ். இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதை. பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி போறாங்க. ஆமாம்,
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, தூபவர்க்கம் தூப கலசமாக அழைக்கப்பட்டதை நமக்கு ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நமக்கு முன்னதாக வரக்கூடிய அர்மகதோனை, ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற அர்மகதோனை நம் சிந்தைக்கு நேராக கொண்டு வந்து அதற்கு முன்னதாக சகோதரர்களுக்குள் ஏற்படக்கூடிய அர்மகதோன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அருமையான சகோதரர் சத்தியத்தின் மூலமாக நம்ம மத்தியில் பகிர்ந்து கொடுத்திருக்க நம்ம பார்க்கிறோம். அப்ப கண்டிப்பாக அந்த ஆயத்தமாக கூடிய அர்மகதோன் நம் மத்தியில் வருவதற்கு முந்தி கண்டிப்பாக நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அர்மகதோன் யுத்தங்களை நம்ம கலைந்து போட வேண்டியது ரொம்ப அவசியம். அதற்கு தான் சத்திய வசனங்களை வச்சு நம்மளை சோதித்து பார்க்கும்படி அருமையாக அங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு சத்திய வசனங்கள் நமக்குள்ள வச்சு சோதித்து பார்க்கிறவரா நம்ம இருக்கிறோமா அப்படின்னா, நாம் பலிபீடத்தோடு சம்பந்தப்பட்ட பொருள் தான் தூப்ப கலசம். ஆனா அது பலிபீடத்தோடு அங்கேயே இருக்கும் பொழுது அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதுல பலிபீடத்தில் இருக்கிற நெருப்பை நிரப்பும் பொழுதுதான் பிரயோஜனம். நெருப்பு நிரப்பப்படுறதுனால மாத்திரம் பிரயோஜனம் இல்ல, அதுல தூப வர்க்கம் போடணும், அப்பதான் அதுக்கு பிரயோஜனம். தூப வர்க்கம் போடுறதுனால மாத்திரம் பிரயோஜனம் இல்ல, அது தேவன் அங்கீகரிக்கிற வகையில இருந்தா தான் அந்த தூப கலசத்துக்கு மதிப்பை. அப்ப அந்த தூப கலசமாக அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம எல்லாரும் இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில அப்படி முகர்ந்து பார்க்கக்கூடிய வாசனை வீசிக்கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிற அந்த ஒரு சோதித்தறிதலோடு இப்பொழுது நாம் தேநீர் இடைவேளைக்கு கடந்து செல்லலாம். மறுபடியும் வரக்கூடிய அதே பகுதிகளுக்குள்ள மறுபடியும் நாம் கடந்து வரும்பொழுது இதே சோதித்தறிதலை தேவனுடைய சத்திய வசனத்தின் மூலமாக நம்ம பகிர்ந்து கொடுப்பார். நமக்காக தேநீர் இடைவேளைக்கு அளிக்கப்பட்ட நேரம் சரியாக 30 நிமிடங்கள். அதைத் தொடர்ந்து பாடல் குழுவினர் பாடும் பொழுது சபையார் அனைவரும் இங்கு வந்து அமரும்படி அன்பை நான் கேட்டுக் கொள்கிறேன். ஆமென்.